அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 28 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் 162 பேருடன் காணாமல் போயிருக்கும் ஏர் ஏசியா விமானத்தை தேடும் பணிகள் குறித்த மேலதிக விவரங்கள், இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ஆளும் கூட்டணியிலிருந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி விலகி எதிர்கட்சிகளின் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பது ஏன் என்பது குறித்து ராவ் ஹக்கீமின் செவ்வி,
புதிய பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவை இனவாதத்தை தூண்டி பெரும்பான்மை மக்களின் அதிகபட்ச ஆதரவை அவர் பெறாமல் தடுப்பதற்கான முயற்சிகளை செய்வதற்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கிவிடக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருந்திருக்கிறோம்.
இலங்கையின் கிழக்கு எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டதாக வந்திருக்கும் புகார்கள் தொடர்பான தகவல்கள், சுனாமி ஆழிப்பேரலை தாக்கி 10 ஆன நிலையில் தமிழ்நாட்டில் மோசமாக பாதிக்கப்பட்ட நாகை மாவட்டத்தில் பெற்றோரை இழந்த பிள்ளைகளின் இன்றைய நிலைமைகள் குறித்த பெட்டகம்,
எனக்கு 3 இருக்கப்ப சுனாமி இருந்துச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, எனக்கு அப்பா இல்லாம 4 இந்த ஹாஸ்டல் தான் படித்தோம், இப்போ எங்களுக்கு எல்லாமே இந்த ஹாஸ்டல் தான்
ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் பூபாலரத்னம், சீவகன், சாதாத்.
கொர்ஃபு தீவுகளுக்கு மேற்காக பலத்த காற்றில் எரிந்து கொண்டிருக்கின்ற கப்பலில் அகப்பட்டிருக்கின்ற சுமார் 500 பேரை மீட்பதற்கான நடவடிக்கையில் கிரேக்க மற்றும் இத்தாலிய மீட்புக் குழுக்கள் ஈடுபட்டிருக்கின்றன. இத்தாலிய ஹெலிகாப்டர்கள் அங்கு பறந்து கொண்டிருக்கின்றன. பலர் வான் மூலம் மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது.
Εργαζόμαστε για τη σωτηρία όλων των επιβανόντων και βεβαίως προσπαθούμε.
இதுவரை அந்த கப்பலிலிருந்து 150 பயணிகள் உயிர்காப்பு படகுகளுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக கிரேக்கத்தின் வர்த்தக அமைச்சர் கபல் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அந்த கடற்பரப்பில் வீசுகின்ற பலத்த காற்று காரணமாக 3 பேர் மாத்திரமே இதுவரை மீட்பு கப்பலுக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
இந்தோனேஷியாவின் சுரபயா நகரிலிருந்து சிங்கப்பூர் பறந்த வழியில் காணாமல் போயிருக்கின்ற ஏர் ஏசியா நிறுவனத்தின் பயணிகள் விமானத்தை வான் வழியாக தேடும் பணிகளை இரவு கவிழ்ந்ததை அடுத்து இந்தோனேஷியா இடைநிறுத்தியிருக்கிறது. இந்தோனேஷியா மற்றும் சிங்கப்பூரிலிருந்து கிளம்பிய இராணுவ விமானங்கள் போர்னியோவுக்கு தென்மேற்காக இருக்கின்ற கடற்பரப்பில் விமான தொடர்பு இழந்த இடத்தில் தேடியிருந்தன. மோசமான வானிலை நீடிக்கிறது, வெளிச்சம் குறைவாக இருக்கிறது என்றாலும் சில கப்பல்கள் இந்த விமானத்தை தொடர்ந்து தேடி வருகின்றன. ஏர்பஸ் 320 ரகத்தை சேர்ந்த இந்த விமானத்தில் இந்தோனேஷியர்கள் பெரும்பான்மையாக மொத்தம் 162 பேர் இருந்தனர். கடுமையான காற்றை தவிர்ப்பதற்காக பாதை மாறுவதாக காணாமல் போன விமானத்தின் விமானி கூறியிருந்தாரே ஒழிய அபாய எச்சரிக்கை எதுவும் அவரிடமிருந்து வந்திருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது.
தலிபான்களை கட்டுப்படுத்துவதற்கான தமது 13 வருட தாக்க நடவடிக்கைகளை சர்வதேச படைகள் முறையாக பூர்த்தி செய்வதை குறிக்கும் வகையில் ஆப்கானிய தலைநகர் காபூலில் நிகழ்வு ஒன்று நடத்தப்பட்டது. சர்வதேச படைகள் ஆப்கான் மக்களை விரக்தி நிலையில் இருந்து நம்பிக்கை நிலைக்கு கொண்டு வந்திருப்பதாக சர்வதேச பாதுகாப்பு உதவிப்படையின் அமெரிக்க தளபதியான ஜெனரல் ஜான் கேம்பல் அவர்கள் படையினரிடம் கூறியிருந்தார். தலிபான்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுகின்ற பொழுது தடுப்பதற்காக பெரும்பாலும் அமெரிக்கர்களை கொண்ட 13,000 பேர்களை கொண்ட துருப்பினர் ஆப்கான் உள்ளூர் படைகளுக்கு உதவுவதற்காக அங்கு நிறுத்தப்படுவார்கள்.
மத்திய கிழக்கின் காசாவிலிருந்து சிறார்கள் குழு ஒன்று இஸ்ரேல் செல்லவிருந்த பயணத்தை ஹமாஸ் தடுத்திருக்கிறது. இந்த பிள்ளைகளில் பலர் அண்மையில் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்த சண்டைகளில் தமது பெற்றோரை இழந்தவராவர். நல்லிணக்க நடவடிக்கையாக இந்த சிறார்களை இஸ்ரேலுக்கு அனுப்ப திட்டமிட்டதாக இந்த பயணத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தவர்கள் கூறினர். காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான முக்கிய எல்லை கடவை மையத்திலிருந்து 37 பேரோடு வந்த பேருந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. சமாதான ஆர்வலர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த ஒருவார கால பயணத்தில் இந்த பிள்ளைகள் இஸ்ரேலிய மற்றும் அரபு சமூகங்களை சந்திப்பது, மிருக காட்சி சாலை ஒன்றை பார்வையிடுவது, பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸை சந்திப்பது போன்ற நிகழ்வுகளுக்கு திட்டமிடப்பட்டிருந்தது.
இந்திய தலைநகர் டெல்லியில் சுரங்க ரயில்வே கட்டமைப்பில் கடந்த ஜனவரி முதல் நவம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் பிடிபட்ட பிக் பாக்கெட் திருடர்கள் பெரும்பாலானவர்கள் பெண்கள் என காவல்துறை கூறியிருக்கின்றது. டெல்லியின் சுரங்க ரயில்வே கட்டமைப்பை கண்காணிக்கின்ற பாதுகாப்பு பிரிவினர் சேகரித்த தகவல்களின்படி இந்த காலப்பகுதியில் பிக்பாக்கெட் சந்தேகத்தின் பேரில் 293 பெண்கள் கைதாகியிருக்கின்றார்கள். ஆனால் ஆண்கள் 22 பேர் மாத்திரமே கைதாகியிருக்கின்றார்கள். கைதானவர்களிடமிருந்து 15 டாலர்கள் பெறுமதியான பணமும் காசோலைகளும் கணினிகள் உட்பட ஏனைய பல பொருட்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன.
எகிப்தில் சர்ச்சைக்குரிய போராட்ட தடுப்பு சட்டங்களை எதிர்த்து வந்த 23 ஆர்வலர்களுக்கு கேரோவின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் சிறை தண்டனைகளை சற்று குறைத்திருக்கிறது. யாரா சல்லம், சானா சயீஃப் போன்ற முன்னணி பிரமுகர்கள் அடங்கிய இந்த ஆர்வலர்களுக்கு 3 ஆண்டுகளாக இருந்த சிறை தண்டனை 2 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டிருக்கிறது. சிறை தண்டனைக்கு பின்னர் 2 வருட காலம் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்றும் தற்போதைய தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் சர்வதேச செய்தி ஒன்று. 162 பேருடன் காணாமல் போயிருக்கும் ஏர் ஏசியா விமானத்தை தேடும் பணிகள் குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தியறிக்கையில் பார்த்தோம். இது குறித்த மேலதிக பிபிசி தகவல்களை தமிழில் தருகிறார் சாதாத்.
மலேசிய தனியார் விமான போக்குவரத்து நிறுவனமான ஏர் ஏசியாவின் இந்தோனேஷிய பிரிவுக்காக இயங்கி வந்த QZ-85-1 என்ற விமானம் ஜாவா கடற்பரப்பில் பறந்து கொண்டிருக்கையில் ராடார் திரையிலிருந்து மறைந்து போயிருக்கிறது. ஏர்பஸ் A320-200 என்ற ரகத்தைச் சேர்ந்த இந்த விமானம் இந்தோனேஷியாவின் சுரபயாவிலிருந்து கிளம்பி சிங்கப்பூரை நோக்கி 3/4 மணி நேரம் பயணித்திருந்த நிலையில் நடுவழியில் காணாமல் போயிருக்கிறது. இந்த விமானம் பறந்து வந்த பகுதியில் அந்நேரம் மோசமான வானிலை நிலவியது என்றாலும் இந்த விமானத்திலிருந்து அபாய சமிக்ஞை எதுவும் வந்திருக்கவில்லை என இந்தோனேஷிய விமான போக்குவரத்து துறை சார்பாக பேசவல்ல ஜோக்கோ அட்மோஜியா கூறியிருக்கின்றார்.
Pesawat kontak ATC Jakarta pada pukul 6.12 menit pada ketinggian flight number 320 pada frekuensi 125,7 MHz. Pada saat kontak ATC Radar Jakarta.
அந்த விமானம் ஜகாத்தா விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்தை காலை 6:12 தொடர்பு கொண்டிருந்தது. 125.7 MHz அலைவரிசையில் தொடர்பு வந்திருந்தது. அந்த நேரம் ராடர் திரையில் விமானம் தெரிந்தது. முன்னால் அடர்த்தியான மேகமூட்டம் இருப்பதால் தாங்கள் அதனை தவிர்க்க பார்ப்பதாக அந்த விமானம் சொன்னது. அதற்காக வலது பக்கம் போய்கொண்டிருந்த வேறொரு விமானத்தை சற்று உயரப்பறக்கும்படி அது கேட்டுக்கொண்டது. அபாய சமிக்ஞை எதுவும் அதிலிருந்து வந்திருக்கவில்லை. எங்களை பொறுத்தமட்டில் 6:17 தொடர்பு இழக்கப்பட்டிருந்தது.
காணாமல் போன விமானத்தை தேடும் பணிகள் இரவு நேரம் ஆகிவிட்டதால் தற்போது கைவிடப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் வெளிச்சம் இருந்தது வரையில் இந்தோனேஷியாவிலிருந்தும் சிங்கப்பூரிலிருந்தும் வந்த விமானங்கள் ஜாவாவுக்கும் கலிமண்டானுக்கும் இடையிலான கடற்பரப்பை தேடி அலசியிருக்கின்றன. கடற்படை கப்பல்களும் தேடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. காணாமல் போன விமானத்தை தேடும் முயற்சிகளில் மலேசியாவும் இணைந்து கொள்வதாக அந்நாட்டின் போக்குவரத்து துறை அமைச்சர் லியோ டியோங் லாய் கூறினார்.
The Malaysian government has committed and deployed our military asset to assist Indonesia with a search operation, deploying 3 vessels now.
தேடுதல் நடவடிக்கையில் இந்தோனேஷியாவுக்கு உதவுவதில் நாங்கள் ஈடுபாடு காட்டுவோம். மலேசியாவின் இராணுவம் இந்த பணியில் ஈடுபடுத்தப்படும். தற்பொழுது விமானத்தை தேடுகின்ற பணியில் 3 கப்பல்களை நாங்கள் ஈடுபடுத்தியிருக்கின்றோம். பெலிடோங் பகுதிக்கு அவை சென்றிருக்கின்றன. C-130 ரக விமானங்கள், கடற்படை கப்பல்கள் போன்றவை மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்படும்.
சிங்கப்பூரின் சாங்கி விமான நிலையத்திலும் இந்தோனேஷியாவின் சுரபயா நகரில் இருக்கின்ற ஜுவாண்டா விமான நிலையத்திலும் இந்த விமானத்தில் பயணித்திருந்தவர்களின் உறவுக்காரர்கள் கூடியிருக்கின்றனர். கவலையும் சோகமும் அதிர்ச்சியும் ஒரு சேர இவர்கள் காட்சியளித்தனர். இந்த விமானத்தில் இருந்த 162 பேரில் 155 பேர் இந்தோனேஷிய பிரஜைகள் என்றும், 3 பேர் தென்கொரியர்கள் என்றும், சிங்கப்பூர், பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் ஆகியவற்றைச் சேர்ந்த ஒருவரும் இதில் இருந்தனர் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆசியாவில் விமான போக்குவரத்து துறைக்கு 2014 ஒரு மோசமான ஆண்டாக அமைந்துவிட்டது என்று சொல்லலாம். மலேசியன் ஏர்லைன்ஸைச் சேர்ந்த 2 விமானங்கள் இந்த வருடம் விபத்துக்குள்ளாகியிருந்தன. கிட்டத்தட்ட 240 பேரோடு கோலாலம்பூரிலிருந்து பெய்ஜிங் கிளம்பியிருந்த MH-370 விமானம் திசை மாறி காணாமல் போக அதன் எச்சங்கள் இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கவில்லை. MH-17 என்ற விமானம் யுக்ரைனிய வான்பரப்பில் பறந்தபோது சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது. அதிலிருந்த கிட்டத்தட்ட 300 பேர் உயிரிழந்து போனார்கள்.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் சாதாத். அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ஆளும் கூட்டணியில் இருக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி அதிலிருந்து விலகி எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்திருக்கிறது. இந்த முடிவுக்கு என்ன காரணம் என்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராவ் ஹக்கீம் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் பூபாலரட்னம் சேவகன்.
முஸ்லிம் காங்கிரஸ் இயக்கம் அந்த அரசியல் சூழ்நிலைகளை கையாள்வதற்காக அரசுகளோடு இணைகிற சந்தர்ப்பங்களே நாங்கள் சார்ந்து நிற்கிற எங்களுடைய மக்களுக்கான முழு உரிமை போராட்டத்தின் எல்லா விஷயங்களையும் கொண்டு சேர்ப்பதிலே பல தடைகள் இருந்திருக்கின்றன. எல்லாவற்றையும் விஞ்சியொரு விஷயமாக ஏனைய சமூகங்களின் அரசியல் சூழாட்சிகளையும் குறிப்பாக நல்லாட்சிக்கான அம்சங்களை நிறைய கட்டியெழுப்புகிற ஒரு முக்கியமான கட்டத்தை நாங்கள் எட்டியிருக்கிறோம் என்று நாங்கள் நினைக்கிறோம். 17th சட்டத்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு ஆதரவு அளித்ததன் மூலம் 17th சட்டத்திருத்தத்தின் முக்கியமான ஒரு நேரத்தில் இல்ல
இல்லாமல் செய்து செய்யப்பட்ட விபரீதம் மீண்டும் சரி செய்யப்பட வேண்டிய அவசியம் இருப்பதை முழு நாட்டிலும் இருக்கிற புத்திஜீவிகளும் அரசியல் யாப்பு அதிகாரங்கள் குறித்த அறிவுள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்கிற விஷயமாக மாறி இருக்கிறது. அந்த விஷயத்தில் வெறும் ஆட்சி அதிகாரத்தை மாத்திரம் அடையாளப்படுத்திய அரசியலை செய்யாமல் ஒரு அரசியல் யாப்பு திருத்தம் ஒன்றை சகல சமூகங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமத்துவமான வாழ்வியலை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் தான் சகல முற்போக்கு சக்திகளோடு இணைந்து இந்த தீர்மானத்தை நாங்கள் எடுக்க வேண்டும்.
ஆனால் இந்த 18வது அரசியல் திருத்தத்தை பொறுத்தவரை நீங்கள் முற்றுமுழுசாக அதற்கு ஆதரவு வழங்கியிருந்தீர்கள். அது மாத்திரமல்ல, அது வந்து இவ்வளவு காலம் கடந்த பின்னர் தற்பொழுதுதான் நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன?
யுத்தத்துக்கு பின்னரான சூழல் தற்போது ஆட்சியில் இருக்கிற ஜனாதிபதி அவர்களுக்கு அபரிமிதமான மக்கள் செல்வாக்கையும் அதே நேரம் பாராளுமன்றத்திலே 3-2 பெரும்பான்மையை அறிவித்து விட்ட ஒரு நிலவரத்தை ஏற்படுத்தியதன் பின்னணியில் சிறு கட்சிகளாக 8 ஆசனங்களோடு இருந்த எங்களுடைய கட்சியை போன்ற கட்சியும் அதே போல ஏனைய பிரதானமான கட்சிகளும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை எதிர்நோக்கும் என்பதை நாங்கள் அனுபவித்தோம். அந்த பின்னணியிலே ஒரு அரசியல் ரீதியான அழுத்தங்களை அதுவும் மக்கள் மத்தியிலே இந்த ஆட்சி நீண்ட காலம் தொடரப்போகிறது, எங்களுடைய பிரதேசங்களுக்கான அபிவிருத்திகள் தடைப்படும் என்கிற ஆதங்கமும் மேலோங்குகிற ஒரு சூழலில் இவற்றை எல்லாம் தற்காலிகமாக கையாள்வதற்காகவது நாங்கள் அரசின் ஒரு அங்கமாக எங்களுக்கு அழைப்பு கொண்டு போய் சேர வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த நிர்பந்தத்தின் பின்னணியில் 18வது சட்ட திருத்தத்திலே நாங்கள் ஏற்றுக்கொண்ட விஷயம் ஜனாதிபதிக்கு இன்னும் ஒரு தடவை போட்டியிடுவதற்கு அல்லது அந்த தவணை கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலவரத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் சம்மதித்திருந்தோம். ஆனால் 18வது சட்ட திருத்தம் 17வது சட்ட திருத்தத்தில் இருந்த முக்கியமான நல்லாட்சிக்கான அம்சங்கள் பலவற்றை இல்லாமல் செய்தது என்பது இறுதி நேரத்தில் திணிக்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறி எங்களையும் திண்டாட்டத்தில் தள்ளிய ஒரு கதை தாக்கிவிட்டது. இதை கருத்திலே கொண்டு நாங்கள் இதை சரி செய்ய வேண்டும் என்ற விஷயத்தில் மிகவும் ஆர்வமாக இருந்தோம். அந்த அடிப்படையில் தான் இந்த தீர்மானத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்.
ஏன் இந்த முடிவு எடுப்பதில் உங்களுக்கு இந்த தேர்தல் அறிவித்த பின்னரும் இவ்வளவு தாமதம் ஏற்பட்டது?
அதற்கு 2 காரணம் இருக்கின்றன. ஒன்று, ஆளும் தரப்பிலே இருக்கிற பொதுவித தீவிர போக்குள்ள அரசியல்வாதிகளும் அரசியல் இயக்கங்களும் முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் வெளியேற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் விஷமத்தரமான பிரச்சாரங்களை செய்து அதனுடைய பிரதிபலிப்பாக இந்த நல்லாட்சிக்கான அம்சங்களை மாத்திரம் முன்னிறுத்தி ஒரு வேலைத்திட்டத்திலே இறங்கியிருக்கிற புதிய பொதுவேட்பாளர் மைத்திரிபால சிறிசேனவை இனவாதத்தை தூண்டி தோற்கடிக்க வைக்கிற ஒரு நிலைமை, அதுவும் பெரும்பான்மை மக்களின் அதிகபட்ச ஆதரவை அவர் பெறாமல் தடுப்பதற்கான முயற்சிகளை செய்வதற்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கிவிடக் கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருந்திருக்கிறோம். அதை தவிரவும் இவ்வளவு காலம் காலதாமதமாக்கான இன்னொரு விஷயம்தான், எங்களுடைய கட்சி எந்த பிளவும் இல்லாமல் கட்சிக்குள்ளே இருப்பவர்களை காவு கொள்வதற்கு அரசாங்கத்துக்கு நாங்கள் எந்த அவகாசமும் கொடுக்காமல் மிக அவதானமாக அந்த விஷயத்தை நான் கையாண்டு மிக வெற்றிகரமாக எந்த ஒரு உறுப்பினரையும் பறித்தெடுப்பதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் இன்றை முழுமையாக கட்சியை எதிர்த்தரத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இது முஸ்லிம் காங்கிரசின் வரலாற்றிலே ஆட்சியிலிருந்து நாங்கள் வெளியேற இருந்த போதெல்லாம் முன்பு நடந்த விபரீதங்களுக்கு விதிவிலக்கான ஒரு விஷயம். எனவே அதைத்து நானும் இந்த கட்சியின் ஆதரவாளர்களும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் பெருமைப்படலாம்.
முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவூப் ஹக்கீம். இலங்கையின் கிழக்கே எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்திருக்கின்றன. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு கல்லடி உப்போடையில் ஜனாதிபதி தேர்தல் எதிரணிகளின் பொது வேட்பாளராக போட்டியிடும் மைத்திரிபால சிறிசேனவின் ஆதரவாளர்கள் மீது வாகனங்களில் வந்த குழுவொன்றினால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சம்பவத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளதாக பொது எதிரணி கூறுகின்றது. மைத்திரிபால சிறிசேன நாளை தனது தேர்தல் பிரச்சாரத்துக்காக மட்டக்களப்புக்கு வருகை தருகின்றார். சிவானந்தா தேசிய பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் அவர் கலந்து கொள்ளவிருக்கும் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரச்சார கூட்டத்திற்கான மேடை அமைப்பு மற்றும் மைதான அலங்கரிப்பு போன்ற வேலைகளுக்கு சென்றிருந்த அவரது ஆதரவாளர்கள் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பிரச்சார இணைப்பாளர் கணவதி புள்ளை மோகன்.
இன்று காலை நாங்கள் ஒரு 11 மணி போல் எங்கள் ஆதரவாளர்கள் அந்த மைதானத்துக்கு நுழைவதற்காக கேட்டு திறக்கும் பணியில் இருந்த போது திடீரென வாகனத்தில் வந்திறங்கியவர்கள் புல்லுத்தறிகளுடன் இறங்கினார்கள். 2 வாகனங்களிலே வந்திருந்தார்கள். ஒரு 15-20 வரையிலான தலைவர்களையும் காணக்கூடியதாக இருந்தது. அநேகமாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியில் எல்லாரும் தெரிந்த முகங்கள் தான் இருந்தார்கள். அந்த இடத்துல அந்த தாக்கப்பட்டவர்கள் கூறினார்கள், அங்கு பார்த்தவர்கள் சொன்னார்கள் சிலருடைய கைதங்களில் ஆயுதங்கள் இருந்ததாக ஆதரவாளர் கூறினார்கள். தரமறியாக தாக்கினார்கள் எல்லாரையும். தரமறியாக தாக்கும் போது ஓடியவர்களை திருத்தி திருத்தி அடித்தால் அது ஒருவரை ஒருவர் பேச்சியம்மன் கோவில் வளாகத்திலே வெள்ள நிவாரணப் பணிகள் நடந்து கொண்டிருந்த இடத்திலே அவர் அந்த கூட்டத்தில் நுழைந்த போது அந்த கூட்டத்தினுள் சென்று பலாத்காரமாக அவரை இழுத்து வாகனத்தில் ஏற்றி சென்றது அங்கு உள்ள மக்கள் கவனித்திருக்கிறார்கள். அதன் பின் ஏற்றி சென்றவர் இதுவரை விடுவிக்கப்படவில்லை. காயப்பட்ட 3 பேர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்
என்று கூறிய அவர், சம்பவம் தொடர்பாக காத்தாங்குடி போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கின்றார்.
போலீசாரிடம் சென்று காயப்பட்டவரும் வாக்குமூலங்கள் பதியப்பட்டது. அது மட்டுமின்றி எங்களுடைய கல்குடா தொகுதி அமைப்பாளர் மாசிலாமணி அவர்கள் நேரிலே கண்டார் அந்த வாகனத்தை. வாகனத்தினுடைய இலக்கங்களும் கொடுத்திருந்தோம். போலீசாரிடம் அவருடைய வாக்குமூலத்தையும் கொடுத்து இந்த வாகனத்தில் தான் வந்து தாக்கினார் என்று கூறியிருந்தார். நடவடிக்கை எடுப்பதாக கூறினார்கள். ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் எங்களுக்கு தெரியவில்லை
என்றும் குறிப்பிட்டார் கணவதி புள்ளை மோகன். சம்பவம் தொடர்பில் போலீஸ் தரப்பு கருத்தை பெற ஊடக பேச்சாளரான அஜித் ரோஹனவை தொடர்பு கொள்ள முயன்ற போதிலும் அவரது தொடர்புகள் கிடைக்கவில்லை. தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் பதிலை பெற அக்கட்சியின் தலைவர் சிவனசத்துர சந்திரகாந்தனை தொடர்பு கொண்ட போது தான் ஒரு கூட்டத்தில் இருப்பதாகவும் பின்னர் தொடர்பு கொள்ளுமாறு அவர் பதிலளித்தார்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து தமிழக செய்தி ஒன்று. நாமக்கல்லில் இருக்கும் கல்லூரியின் தமிழ் பேராசிரியரும் எழுத்தாளருமான பெருமாள் முருகன் எழுதிய 4 ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியான மாதொரு பாகன் என்கிற தமிழ் நாவலை தடை செய்யும்படியும் அதை எழுதிய பெருமாள் முருகனை கைது செய்து தண்டிக்கும்படியும் RSS மற்றும் அதன் துணை இந்துத்துவ அமைப்புகள் கோரிக்கை எழுப்பியிருக்கின்றன. இந்த கோரிக்கை எழுப்பும் RSS அமைப்பின் உறுப்பினர் மகாலங்கத்திடம் இந்த எதிர்ப்புக்கான காரணங்கள் குறித்து கேட்டேன். இந்த மாதொரு பாகன் நாவலை நீங்கள் படிச்சிருக்கீங்களா?
படிச்சிருக்கீங்க.
எப்போ படிச்சீங்க?
1 வாரம் இருக்குங்க.
ஏன் படிச்சீங்க? யார் உங்களுக்கு படிக்க சொன்னா? ஏன்னா அது வந்து பல ஆண்டுகள் ஆச்சு இல்லையா?
4 வருடம் ஆச்சுங்க. வந்து 2010 டிசம்பர்ல வந்துருக்குங்க. இங்க ஒரு தேர் திருவிழாவை நடத்துறதுல பல ஆன்மீக அமைப்புகள் நடத்துறாங்க. அதுல ஒரு அமைப்புல இருக்கிற ஒரு நண்பர் வந்து படிச்சுட்டு இந்த மாதிரி தேர் திருவிழாவை வந்து இழிவு கொடுத்துற மாதிரி இருக்கு, பெண்களை இழிவு கொடுத்துற மாதிரி இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜெராக்ஸ் காப்பி மட்டும் கொடுத்தாரு, இந்த பேஜ் மட்டும். அதுக்கப்புறம் சரிங்க அப்படின்ட்டு புக் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு புக்கு வாங்கி கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா படிச்சேன் 1 வாரம் முன்னால.
அந்த புத்தகத்தை நீங்க முழுசா படிச்ச போது உங்களுக்கு என்ன தோணுச்சு?
அதுல அவருடைய கருவா அவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, குழந்தை பேர் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து ஒரு சமுதாயத்துல எந்த அளவுக்கு அவங்க கேள்வி பேச்சு இதெல்லாம் சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிற அதை மெயினா வச்சு எழுதியிருக்காரு. ஆனா எழுதும் போது வந்து திருச்சி மாதவர பாகன் அர்ஜுனேஸ்வரரையும் சார்ந்த நிலை இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைகளை வந்து, மத நம்பிக்கைகளையும் அந்த பண்டிகைகளையும் வந்து ஒட்டுமொத்தமாவே கேள்விக்குறியாகிற மாதிரி அதுல வந்து ஏதோ பின் ஒரு உள்நோக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த முழு நாவலையும் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாத்திகர் தன்மையை வெளிப்படுத்துற மாதிரி எழுதியிருக்கிற மாதிரி தெரியுங்க.
இப்போ அவருடைய முன்னுரையில எங்கேயாவது தான் ஒரு நாஸ்திகன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரா எழுத்தாளர்?
சொல்லலைங்க.
சரி, அவருடைய மத்த புத்தகங்கள் எதுவும் நீங்க வாசிச்சிருக்கீங்களா?
வாசிச்சதில்லைங்க.
சரி, அப்படி ஒரு புத்தகத்தை நீங்க வந்து தடை கோரணும், அதை வந்து நீங்க நிராகரிக்கணும்னா அதை எழுதினவருடைய பத்தின முழு விவரம், அவருடைய மத்த புத்தகங்கள்ல அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பாரிய கோரிக்கையை வைக்கணும். ஒன்னு நிராகரிக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதானே சரி.
நான் மட்டும் செய்யறது இல்லைங்க, எல்லாரும் இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்கள், ஒவ்வொரு வழிபடக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுமே வந்து இதை வந்து ஆட்சேபிச்சு எதிர்க்கிறாங்க. அதுல வந்து நானும் ஒருத்தர்.
சரி, நீங்களே சொல்றீங்க அந்த புத்தகம் வந்து 4 ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு. அப்படி எதிர்த்து இருந்தா இதுக்கு முன்னாடி அந்த புத்தகம் வந்த போதே இல்லையா எதிர்த்து இருக்கணும்? இப்ப திடீர்னு 4 ஆண்டுகள் கழிச்சு அது வந்து ஆங்கிலத்திலயும் மொழிபெயர்க்கப்பட்டு பல பேர் படிச்சு பல பதிப்புகளும் வந்த பிறகு திடீர்னு இப்போ வந்து அது யாரோ வந்து ஒரு உள்நோக்கத்தோட எதுக்குறாங்க, நீங்க எல்லாம் உள்நோக்கத்தோட எதுக்குறீங்கன்னு இன்னொருத்தவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு உங்க பதில் என்ன?
நிச்சயமா இதுல 100% உள்நோக்கம் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருமே இப்போ படிச்சதுக்கு அப்புறம் வந்து இப்படி ஒரு நாவல் இருக்குது அப்படிங்கறதே வந்து இந்த படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது வந்திருக்குதுன்னு சொல்லி. இப்ப தெரியாதப்ப அதை எப்படி எதிர்க்க முடியுங்க? எனக்கு வந்து 1 வாரத்துக்கு முன்னால தெரியும்,
அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் அதுல வந்து சில நிறைய ஆட்சேபனைக்கு ஒரு தகவல்கள் அதுல இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சது.
இந்த குறிப்பிட்ட கதை பேசுறது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட பழக்க வழக்கங்களை பத்தி அதிகம் பேசுதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது சரிதானே?
குறிப்பிட்ட ஜாதியை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது இல்லாம வந்து ஒட்டுமொத்தமா அந்த அந்த குறிப்பிட்ட நாள் 14வது நாள் திருவிழாவுக்கு வர்ற எல்லார்த்தையுமே வந்து கொச்சைப்படுத்திருக்காங்க. கம்ப்ளீட்டா ஆதாரமே இல்லாம எல்லா பெண்களையுமே வந்து இழிவா அவர் எழுதுற அளவுக்கு என்ன வந்தது, அதனால நிச்சயமா அவரை வந்து கண்டிக்கணும், அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவெடுத்துதான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க.
மகாலிங்கம், இந்துத்துவ அமைப்புகளின் எதிர்ப்புகள் எப்பொழுது முதல் இந்த புத்தகத்திற்கு வர துவங்கின என்று எழுத்தாளரும் பேராசிரியருமான பெருமாள் முருகனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த சர்ச்சை வந்துங்க எனக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு முன்னால இருந்து எனக்கு போன் வர ஆரம்பிச்சதுங்க.
யாருகிட்ட இருந்து?
யாருன்னு வந்து பேர் சொல்லாம போன் பண்ணாங்க. போன் பண்ணி இந்த மாதிரி இந்து பெண்களை கேவலமா எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசினாங்க. சில பேர் வந்து எடுத்தோன்னே ரொம்ப மோசமான வார்த்தைகள் திட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி போன் கால்கள் வந்துட்டு இருந்ததுங்க. நான் வந்து அதை உண்மை யாராவது சில பேர் படிச்சுட்டு இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. அப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாலதான் வந்து இந்த மாதிரி சேர்ந்து அமைப்புலாம் சேர்ந்து போராட்டம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. எங்கிட்ட நல்ல விதமா பேசினவங்களுக்கு எல்லாம் நான் வந்து அதை பத்தியான அந்த நாவலை பற்றியான விளக்கங்கள் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அவங்க வந்து இந்த ஊரை இழிவுபடுத்திருக்கிறீங்க, பெண்கள் இழிவுபடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப 2 நாளுக்கு முன்னாடிதான் அவங்க பெரிய அளவு போராட்டம் பண்றாங்க அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சதுங்க.
அவங்க கிட்ட பேசின போது அவங்க வந்து காவல்துறை கிட்ட இது தொடர்பா புகார் கொடுத்திருப்பதாகவும் காவல்துறையினர் தங்களுடைய புகாரின் அடிப்படையில் உங்ககிட்ட விசாரித்து விட்டு பதில் சொல்வதாக தெரிவிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. காவல்துறை கிட்ட இருந்து உங்களுக்கு எதுவும் விளக்கம் கேட்கப்பட்டதா?
இல்ல, காவல்துறை கிட்ட இருந்து இது வரைக்கும் நாங்க எங்கிட்ட விளக்கம் கேட்டு எதுவும் வரலைங்க. அவங்க புகார் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் எனக்கு மற்ற மூலமா தெரிஞ்சதுதான், செய்திகள் மூலமா தெரிஞ்சதுதான். எங்கிட்ட என்ன எதுவும் விளக்கம் கேட்கல. நானும் வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ஒரு புகார் கொடுத்துருக்கிறேன். நானுங்க இந்த மாதிரி எனக்கு சிறுபேசியில் அச்சுறுத்தல் வந்திருக்கு, இந்த மாதிரி போராட்டம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்க.
உங்களுடைய புகார் மனுவுக்கு காவல்துறையினுடைய பதில் என்னவா இருந்ததுங்க?
அவரு காவல் கண்காணிப்பாளர் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க.
உங்களுடைய இந்த குறிப்பிட்ட நாவலை படிக்காத நேயர்களுக்காக இந்த நாவலுடைய உள்ளடக்கம் என்ன, அதை நீங்க எழுதுனதுக்கான காரணம் என்ன?
இந்த நாவல் வந்து ஒரு குழந்தை பேர் இல்லாத தம்பதியரை பற்றியான ஒரு நாவலுங்க. இது 1940களில் நடக்கக்கூடிய ஒரு கதையா நான் எழுதியிருக்கேன். அப்ப வந்து இன்னைக்கும் கூட குழந்தை பேர் இல்லாதவங்க சமூகத்துல ரொம்ப மிகவும் ரொம்ப அவமதிக்கப்படுறாங்க, அவங்க சமூகத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரியான ஒரு தம்பதியர் 1940களில் என்ன மாதிரி கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது இந்த நாவலுடைய விஷயம். அதுல வந்து என்னன்னா, இப்ப குழந்தை பேருக்காக அவங்க அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு நடைமுறையை வந்து கையாள்றாங்க. இன்றைய காலகட்டத்தில் செயற்கை கிருத்தரிப்பு வகைகள் இருக்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் இல்லை. அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி திருவிழாக்களை பயன்படுத்திக் கொள்வதுங்கிறது ஒரு நடைமுறை வழக்கமாக இருந்திருக்குது. அது நிறைய திருவிழாக்கள் வந்து அந்த மாதிரியான இதுக்கு பயன்பட்டதாக நமக்கு நாட்டுப்புறவியல் சான்றுகள்லாம் இருக்கு. நிறைய பேர் அதை பற்றி எழுதியிருக்காங்க. நாட்டுப்புறவியல் ஆய்வாளர்கள்லாம் அதை பற்றியான குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அது மாதிரியான ஒரு விஷயம் இந்த கோயில் திருவிழால நடக்கக்கூடிய விஷயத்தை அந்த அந்த தம்பதியர் வந்து குழந்தை பேருக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அதுல வந்து அவன் அந்த பெண்ணுடைய புருஷனுக்கு அதுல உடன்பாடு இல்லை, அதனால அவன் வந்து அது கூடாதுன்னு சொல்றான். ஆனா சொந்தக்காரர்கள் உறவினர்கள்லாம் வந்து அந்த அந்த முறையை பயன்படுத்தியாவது வந்து குழந்தை பெற்றுட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப அவன் வந்து அதை எழுதுறான். அவனுக்கு அவனை மீறி வந்து அந்த பெண்ணை அனுப்புறாங்க. அப்ப அவன் தற்கொலை அவனுக்கு தற்கொலை எண்ணம் வருது அப்படிங்கிறது அந்த நாவல்ல நான் முடிச்சுக்கிறேங்க. இதுதான் வந்து அந்த நாவலுடைய பிரச்சனை.
அந்த நாவலுக்கான தரவுகள் அப்படிங்கிறது நீங்க எங்கேருந்து எடுக்கிறீங்க?
நாட்டுப்புறவியல் வாய்மொழி வழக்காரிலிருந்து எடுத்ததாங்க. கள ஆய்வு மூலமா கிடைச்சது. நிறைய நேரம் வந்து திருச்செங்கோடு பகுதியில 70 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா வந்து நேரடியா சொல்ல மாட்டாங்க, நீங்க கொஞ்சம் வந்து மறைமுகமா கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான வழக்கம் இருந்தது சொல்லுவாங்க.
இப்போ அதை எதுக்குறவங்க அல்லது உங்களுடைய இந்த குறிப்பிட்ட நாவலை எதுக்குறவங்களுடைய வாதம் என்னவா இருக்குன்னா, நீங்க வந்து ரொம்ப விவரமாக இந்தந்த தெருக்கள், இந்தந்த வீடுகள், இந்தந்த சமூகங்கள் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக அதை பேர் குறிப்பிட்டு சொல்லி இருப்பதுதான் அவங்களை வந்து அவமானப்படுத்துவதாக அந்த குறிப்பிட்ட சமூகம் அல்லது அந்த குறிப்பிட்ட விழா குழுவினர்கள் கருதுறாங்க அப்படின்னு RSS காரங்க கிட்ட பேசுற போது சொல்றாங்க. அது தவிர்க்கப்பட்டிருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா?
இல்ல நான் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு நாவல் எழுதப்படும் போது நாவலுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை, நாவல் புனைவான ஒரு அம்சம் அப்படின்னு சொன்னாலும் நாவலுக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்கறதுக்கு ஒரு இடப்பெயரோ ஜாதி பெயரோ பயன்படுத்தாம நாம எழுத முடியாது. அப்படி வந்து எழுதினோம்னா அது ஒரு உயிரோட்டம் இருக்கக்கூடியதா இருக்காது. அந்த அடிப்படையில்தான் நாம வந்து ஒரு இடம் சார்ந்தும் வந்து ஜாதி பெயர்களையும் பயன்படுத்துறோம் படைப்புகள்ல. எந்த தமிழ்ல வந்து நம்ம சமூகம் வந்து ஜாதி சார்ந்த சமூகமா இருக்கக்கூடிய காரணத்தினால ஜாதி பெயர்களை தவிர்த்துட்டு எழுதுறதுங்கிறதோ இடப்பெயர்களை தவிர்த்துட்டு எழுதுறதுங்கிறதோ ரொம்ப சிரமமான ஒரு விஷயம்.
எழுத்தாளரும் பேராசிரியருமான பெருமாள் முருகன். நேயர்களே, இந்த சர்ச்சை குறித்து உங்கள் கருத்துக்களை பிபிசி தமிழோசைக்கு எழுதுங்கள். அவை தமிழோசையின் நேர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். சுனாமி ஆழிப்பேரலை தாக்கி 10 ஆண்டுகள் ஆன நிலையில் தமிழ்நாட்டில் மோசமாக பாதிக்கப்பட்ட நாகை மாவட்டத்தில் பெற்றோரை இழந்த பிள்ளைகளின் இன்றைய நிலைமைகள் குறித்த பெட்டகம் தயாரித்து வழங்குகிறார் முரளிதரன்.
நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடலில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு இல்லத்தில் இப்படி குதூகலமாக விளையாடிக் கொண்டிருக்கும் குழந்தைகள் பலருக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த பேரழிவு குறித்து பெரிய நினைவுகள் ஏதும் இல்லை. அவர்கள் தங்கி விளையாடிக் கொண்டிருக்கும் இந்த காப்பகம்தான் அவர்களது வீடு. காப்பாளராக இருப்பவர்தான் தந்தை. நாகப்பட்டினத்தின் புது கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கும் நம்பிக்கை இல்லத்தில் நாம் பார்க்கும் காட்சி இது. 37 குழந்தைகள் தங்கியிருக்கும் இந்த காப்பகத்தை நடத்தி வருபவர் பரமேஸ்வரன். மத்திய அரசின் எண்ணெய் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வரும் பரமேஸ்வரன் 2004 வருட சுனாமியில் தன் 3 குழந்தைகளையும் பறிகொடுத்தவர். அந்த தருணத்தில் பரமேஸ்வரனும் அவரது மனைவியும் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்து நின்றனர்.
உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ நாங்களே மண்வெட்டி எடுத்து குழந்தைக்கு குழி தோண்டி நானே மனைவியாக 2-3 பிள்ளைங்களையும் புதைச்சிருக்கோம். புதைச்சிட்டு வீட்டுக்கு வந்து 3 நாள் ஓடுது. 3 நாள் ரெண்டு மனைவி யாருக்கும் பேசலை. 3வது நைட்டு அம்மா விஷம் கொண்டு வரேன், என்னை சாப்பிட்டு ரெண்டு பேருமே வாழ்க்கை முடிச்சுக்கலாமா. அப்போ தான் சொன்னாங்க, சின்ன வயசுலேயே நான் அம்மா விழுந்தேன், நல்ல கணவன் நல்ல உத்தியோகம் நல்ல பிள்ளைங்க நல்ல அந்தஸ்தோடு இருக்கணும், இப்போ கடவுள் ஒன்றுமே இல்லாமல் முன்னோட மண்ணை கொண்டு போய் நிறுத்திட்டானே அப்படின்னு நினைக்கிறப்ப அது மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு நாள் டைம் கொடுங்க, இவ்வளோ நல்லது பண்ண கடவுள் ஏன் இப்படி தண்டனை பண்ணிட்டேன்னு கேட்டுட்டு இருக்கேன். கடவுள் ஒன்றுமே பதில் கிடைக்கணும், நாளைக்கு நீங்கள் என்ன முடிவு சொல்லலாம் அப்படி போகலாம் அப்படின்னு. மறுநாள் காலையில் அவங்களுடைய மனசுக்குள்ளே கடவுள் வந்து பேசுகிற மாதிரி, 1000களை உன் புருஷனை காப்பாற்றின எனக்கும் பிள்ளைங்களை காப்பாற்றிருக்க முடியாதான், உங்களை கொடுத்த ஒரு நோக்கன்னு சொல்ல மாதிரி கடவுள் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நம்ம லைஃப் வச்சிருக்காரு கடவுள்னு சொல்லிட்டு.
அப்போதுதான் பெற்றோர் இல்லாமல் அனாதையான குழந்தைகளுக்கென ஒரு காப்பகத்தை நடத்தும் எண்ணம் இந்த தம்பதிக்கு வந்தது. முதலில் 4 குழந்தைகளுடன் ஆரம்பித்த இந்த இல்லத்தில் தற்போது 37 குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். பரமேஸ்வரனுக்கு மீண்டும் 2 குழந்தைகள் பிறந்து விட்டாலும் இறந்து போன தன் 3 குழந்தைகளின் நினைவாக இந்த இல்லத்தை தொடர்ந்து நடத்தப்போவதாக சொல்கிறார்.
இங்கிருந்து எத்தனை நம்பர் வெளியில் போதும் அத்தனை நம்பர் எடுத்து தொடர்ந்து இந்த ஓம் இருந்துட்டே தான் இருக்கும். இது வந்து காலம்பூரா என்னுடைய பிள்ளைங்க வந்து இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ரட்சணியா காரணியா கிருபாசன் இந்த 3 பிள்ளைங்க ஒரு சுனாமியில் இறந்து போனாங்களாம், அதனால் இந்த ஓம் உருவாச்சான், இப்போ நாங்களாம் இந்த ஓமில் படிச்சுட்ருக்கோன்ற ஒரு தலைமுறை, என் பிள்ளைங்க இறந்துட்டாங்கன்ற செய்தி இல்லாமல் அவங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற ஒரு நினைவு இருக்கணுங்கிறதுக்காக தான் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்.
பரமேஸ்வரன் நடத்தும் நம்பிக்கை இல்லத்திலிருந்து சிறிது தூரத்தில் இருக்கும் கடற்கரையில் வேறு சில ஆதரவற்ற குழந்தைகள் மணல் சிற்பங்களை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இவர்களும் சுனாமியால் அனாதையானவர்கள்தான். ஆனால் இவர்கள் அரசு காப்பகங்களில் தங்கியிருப்பவர்கள். இந்த குழந்தைகளுக்கும் சுனாமி குறித்த நினைவுகள் மிக குறைவாகவே இருக்கின்றன.
இந்த பிள்ளைங்களோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஆசோட அக்கா பார்த்தா எங்க அம்மா அப்பா மாரி தான் இருக்கும். இது வரைக்கும் எங்க அம்மா நினைச்சு நான் கஷ்டப்பட்டது கிடையாது. உங்களையே நான் அம்மா அப்பா நினைக்கிறேன்.
எனக்கு 3 வயசு இருக்கப்ப சுனாமி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. எனக்கு அப்பா இல்லாமல் 4 பேருமே இந்த ஹாஸ்டல் தான் படித்தோம். இப்போ எங்களுக்கு எல்லாமே இந்த ஹாஸ்டல் தான் எல்லாமே செய்கிறாங்க.
நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சுனாமிக்கு பிறகு அனாதையாக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அரசு காப்பகங்களில் சேர்க்கப்பட்டனர். பெரும் சிரமத்திற்கு இடையில் இந்த குழந்தைகளை வளர்த்தோம் என்கிறார் அரசு காப்பகத்தில் பணியாற்றி வரும் வளர்மதி.
அவங்களாம் அம்மா அப்பா இழந்து ரொம்ப அழுது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களை வந்து சமாளிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்களே அழுதுட்டோம். அந்த பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைங்க மனதும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பிள்ளைங்க நல்லா இருக்கு, தெளிவாக இருக்காமல் இருக்கும். ஒரு பிள்ளைய அழுவும், விடிய விடிய அழுதுட்டு இருக்கும். கண்ணோடு இப்படி மூடவே முடியாது நமக்கு. ஏன்னா அதுங்க அழுவதை பார்த்தா நமக்கு அதோட தாண்டி அழுவதான் வரும். அவ்வளோ ஒரு கஷ்டத்திலையும் மீண்டும் அந்த பிள்ளைங்க வந்திருக்காங்க.
பரமேஸ்வரனின் நம்பிக்கை காப்பகத்தில் சுனாமிக்கு பிறகு சேர்க்கப்பட்ட 37 குழந்தைகளில் 27 குழந்தைகள் மட்டுமே தற்போது அங்கிருக்கிறார்கள். அதேபோல அரசு காப்பகத்திலும் சுனாமியால் அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை 50க்கும் கீழ் வந்துவிட்டது. இன்னும் சில வருடங்களில் இந்த 2 காப்பகங்களிலும் சுனாமியால் அனாதையாக்கப்பட்ட குழந்தைகள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் பரமேஸ்வரன், வளர்மதி போன்றவர்களுக்கு சிறந்த குடிமக்களை உருவாக்கிய திருப்தி எஞ்சியிருக்கும்.
முரளிதரன் தயாரித்து வழங்கிய இந்த பெட்டகத்துடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. நேயர்களே, இன்றைய செய்தியரங்கம் நீண்டு அமைந்துவிட்டதால் இன்று இடம்பெற்றிருக்க வேண்டிய வேர்களை வெறுக்கும் விருதுகள் தொடர் இடம்பெற இயலவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.